இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்து பிறந்த பொழுது பலவிதமான வித்தியாசமான சம்பவங்கள் அன்றைக்கு இருந்த அந்த பாலஸ்தீன தேசத்தில் நடந்தது. அவருடைய பிறப்பு அநேகருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. சிலருக்கு சந்தோஷமா இருந்துச்சு, சிலருக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு, சிலருக்கு பயமா இருந்துச்சு. இப்படி பலர் தரப்பட்டதான உணர்வுகளை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்துச்சு. இதிலே தேவ தூதர்கள் இந்த உலகத்தில் மனுஷர்களுக்கு இப்படி வித்தியாசமான சில காரியங்கள் இருந்தாலும் தேவ தூதர்களுடைய பங்கும் இருந்தது. அதை நம்ம கவனிக்கணும். தேவ தூதர்களுடைய பங்கும் கிறிஸ்துவின் பிறப்பிலே மிக முக்கியமா இருந்துச்சு. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தது மனிதர்களுக்காக. ஆமென். அவர் பிறந்த பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக. மனிதர்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவர் தேவ தூதர்களுக்காக அவர் பிறக்கவில்லை, மனிதர்களுக்காகத்தான் பிறந்தார். ஆனால் மனிதர்களுக்காக அவர் வந்து பிறந்திருந்தாலும் தேவ தூதர்கள் அந்த பிறப்பின் நேரத்திலே ஆற்றிய பங்கு ரொம்ப வித்தியாசமானது. இன்னும் சொல்ல போனால், நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான பல விஷயங்களை தேவ தூதர்கள் அன்றைக்கு செய்தாங்க. அதை நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் என்னைக்குமே தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க நினைக்கிறார். நம்ம ஏற்கனவே நம்ம சபையில் அது போல பல செய்திகளை பார்த்திருக்கிறோம். பிசாசு கிட்ட இருந்து கூட நம்ம கற்றுக்கொள்ளணும் இல்லையா? சர்பங்களை போல வினாவுள்ளவர்களாக இருங்க, அதை பார்த்து கூட நீ கத்துக்கொண்டார். எறும்பை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளினார் இல்ல, எறும்பை பார்த்து கூட நம்ம கத்துக்கணும். இப்படி கற்றுக்கொள்வதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இன்றைக்கு இந்த தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர்கள் செய்த ஊழியம் ஒன்று இருக்குது. இந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எப்படி நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய பிறப்பை மையப்படுத்தி எப்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்கு தேவ தூதர்கள் அழகான முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. ஏன் நாம் ஊழியம் செய்ய வேண்டும், அதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டு அதன் பிறகு நாம் சப்ஜெக்டுக்குள்ள போறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அது அவருடைய முதல் பிறப்பு. அந்த பிறப்பின் நேரத்திலே, அந்த பிறப்புக்கு முன்பதாக இருந்தே தேவ தூதர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. புரியுது? அவர் பிறப்புக்கு முன்னாலேயே, அதுக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சது. அதே போல அவருடைய, அதுதான் அவருடைய முதல் வருகை. அந்த முதல் வருகைக்கு முன்பதாக ஒரு ஊழியம் நடந்துச்சு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து 2வது முறை வரப்போறார். சீக்கிரத்தில் அவர் வரப்போறார். ஆகையினாலே அவருடைய 2வது வருகைக்கு முன்பதாகவும் ஒரு ஊழியம் கண்டிப்பாக நடக்கணும். அது எப்படிப்பட்ட ஊழியம் என்பதற்கு, அவருடைய முதல் வருகைக்கு முன்பதாக என்ன ஊழியம் நடந்ததோ அந்த சேம் பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணும்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். புரியுதவங்களுக்கு ஏன் நம்ம இதை ஃபாலோ தியானிக்க போறோம்? அதான் இப்ப நான் இன்ட்ரடக்ஷன் சொல்றேன். முதல் வருகைக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் தூதர்கள் மூலமாய் நடந்ததோ அவருடைய 2வது வருகைக்கு முன்பதாகவும் அதே பேட்டர்ல ஒரு ஊழியம் நடக்கணும். அதுதான் அவசியம். ஏன்னா கர்த்தர் என்னைக்குமே பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கிறாரு. இதற்கு இந்த பேட்டர்ன், இதற்கு இந்த முறை, இதற்கு இந்த காரியம் அப்படின்னு சில மெத்தட்ஸ் வச்சிருக்காரு. அப்படியானால் முதல் வருகைக்கு முன்னால என்ன நடந்துச்சோ அதுவே 2வது வருகைக்கு முன்பதாகவும் நடைபெற வேண்டும். ஆகையினால இன்றைக்கு தேவ தூதர்களை குறித்தும் அவர்கள் செய்த ஊழியத்தை குறித்து ஒரு 3 காரியங்களை இந்த காலை நேரத்தில் நம்ம தியானிக்க போறோம். அதை உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே நீங்க சீரியஸா எடுத்துக்கங்க. உங்க லைஃப்ல நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்கள் கர்த்தருடைய வருகையிலே கர்த்தரால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள். ஆமென். அதான் தேவ சித்தத்தில் நம்ம கடந்து போறோம். சரி, எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:26 நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:26 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
ஆறாம் மாதத்திலே காப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான் அந்த கன்னிகையின் பேர் மரியாள் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள் தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக
இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தேவதூதனாகிய காப்ரியேல் மரியாள் என்ற பெண்ணுடைய வீட்டிற்கு வருகிறான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக இருந்தே சில பலவிதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் அன்னைக்கு நடந்துருந்துச்சு. பரலோகம் பூமியில இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பரலோகம் பூமியில இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, வழி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. முதல் கட்டமாக தேவ தூதர்கள் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. காப்ரியேல் என்கிற தூதன் மரியாள் என்கிற பெண்ணுடைய வீட்டிற்குள் நுழைகிறான். நுழைந்தவள் உடனே அவள் பயப்படுறா, யார் இந்த தேவ தூதன் நம்முடைய வீட்டிற்கு உள்ளே நுழைகிறானே என்று அவள் பயப்படும் பொழுது அவன் சொல்லுகிறான், பயம் மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்குது, அதனாலதான் நான் உன் வீட்டிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன், தேவனால் நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். அவளுக்கு ஒன்னும் புரியல. உடனே சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவளை வாழ்த்துகிறான், கிருபை பெற்றவளை வாழ்க, அவரை வாழ்த்தி இந்த காரியத்தை சொல்லுகிறான். இந்த வார்த்தை அன்றைக்கு மரியாளுக்கு பலவிதமான உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கும். சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை யூதர்கள் என்னைக்குமே மேசியாவின் பிறப்பை குறித்து ஒரு எதிர்பார்த்தலோடு இருந்தாங்க. ஏன்னா யூத ஜனங்களை பொறுத்த மட்டிலே நியாயப்பிரமான புஸ்தகத்தை பழைய ஏற்பாட்டை நல்ல கவனித்து அதிலே அவர்கள் கவனம் செலுத்தி வாழ்ந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தில் வசனத்திலிருந்தே செயல்படுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவாகிய அந்த ரட்சகர், அவங்களுக்கு இயேசுவும் தெரியாது, மேசியா தேவனால் அனுப்பப்பட போகிற ரட்சகர் இந்த உலகத்தில் வந்து பிறப்பார் என்பது அவங்களுக்கு எதிர்பார்ப்பு. ஆகையினாலே அந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு பெண்களும் அந்த பிறப்பு நம் மூலமாக நடக்காதோ என்று சொல்லி ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக அது இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மரியாளுக்கு அந்த கிருபை கிடைச்சது. அது எல்லாருக்கும் கிடைக்காது, யாராவது ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும். அந்த கிருபை மரியாளுக்கு கிடைச்சது. அதனாலதான் கிருபை பெற்றவளே வாழ்க அப்படி சொல்லி வாழ்த்தறாம். வாழ்த்தினபடனே அந்த வாழ்த்து அவளுக்கு ஒரு விதத்துல சந்தோஷமான செய்தியானாலும் ஒரு விதத்துல அவளுக்கு அதிர்ச்சி. அவளுக்கு மேசியா பிறப்பார்னு தான் தெரிய தவிர மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாழ்த்துதல் வந்தவுடனே அவள் பயப்படுகிறாள். உடனே அவளுக்கு தேவதூதன் தனக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை அவளுக்கு ரத்தன சுருக்கமாக சிம்பிளா சொல்றான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. செய்தி முதலாவதாக ஒரு செய்தி, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியை சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு போய் கன்வே பண்றது. தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் என்னைக்குமே ஆண்டவருடைய வேலையை கரெக்டா செய்து முடிக்கிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் வச்சிருந்தார். புரிதுங்களா? அவங்களுக்கு வந்து கர்த்தர் ப்ரோக்ராம்டு என்னென்ன காரியத்தை செய்யணும்னு சொன்னாரோ அதை மட்டும் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய காரியம். இப்படி இருக்கும் பொழுது இந்த காப்ரியலுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டு இதை போய் மரியாள் என்ற பெண்ணுக்கு சொல்லிட்டு வந்துரு. அவ்வளவுதான் விஷயம். நேர போனா சொல்லிட்டான். ஆனால் இவன் இந்த காப்ரியல் எதிர்பாராத ஒரு காரியம் ஒன்று நடக்குது. இந்த காரியத்தை அவன் சொன்ன உடனே மரியாளுக்குள் பலவிதமான கேள்விகள் எழும்புது. ஏனென்றால் இந்த கட்டத்திலே இந்த மரியாள் திருமணத்திற்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண். யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனுக்கு அவள் மனைவியாகும்படியாக அவள் திருமணத்தில் நியமிக்கப்பட்டவளா இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் இது நடக்குது. இது அவளுக்கு ஒரு விதமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஏன்னா திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டத்திலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தால் இந்த விஷயத்தை நம்மை திருமணம் செய்ய போகிற அந்த நபர் எப்படி எடுத்துக் கொள்வார்? இது ஒரு சிக்கலான ஒரு காரியம். ஒருவேளை திருமணமாகி பல நாட்களாய் பல விஷயத்துல அப்புறம் சொல்லிக்கலாம். இன்னும் திருமணம் நடக்கல, நியமிக்கப்பட்ட நிலைமை. இந்த சூழ்நிலையில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தால் நம்மை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறவ திருமணம் செய்து கொள்வாரால் அவர் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்? இது அவளுக்கு ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வியை அவர் தன் உள்ளத்துல அப்படியே வச்சுக்கல, பட்டுன்னு கேட்டுட்டான். பாருங்க, 34வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறான்.
அதற்கு மரியாள்
தேவதூதனை நோக்கி
இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்
உன்னதமானவருடைய பலம்
உன்மேல் நிழலிடும்
ஆதலால்
உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள்
மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம்
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான்
அதற்கு மரியாள்
இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை
உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள்
அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான்.
அது வரைக்கும் இருந்தான். இந்த தேவதூதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இந்த காப்ரியலுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, போய் இந்த செய்தியை மரியாள் என்ற இந்த பெண்ணுக்கு சொல்லிட்டு வந்துரு. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. கரெக்டாக அந்த வேலையை அவன் செய்யறான். வந்தான், அந்த கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தான், அந்த பெண்ணை பார்த்தான், அந்த மரியாளுக்கு விஷயத்தை சொல்லிட்டான். ஆனால் அவன் நினைச்சதுக்கு வேறு சில சம்பவங்கள் காரியங்கள் அங்க நடக்குது. இந்த தேவதூதன் எதிர்பாராத ஒரு சந்தேகமான கேள்வி எழும்பி வரும் அவன் நினைச்சிருக்க மாட்டான். ஒரு டவுட்டோட மரியாள் இடத்துல ஒரு கொஸ்டின் வரும் அவன் நினைச்சிருக்க மாட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சாச்சு, உடனே கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் அவன் கிளம்புறதுக்கு முன்பதாகவே மரியாள் ஒரு கொஸ்டின் ஒன்று போட்டான். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? இப்படி எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கும் சொல்றீரே, இது எப்படி ஆகும்? உடனே இந்த எதிர்பாராத இந்த கேள்வி அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டாலும் தேவதூதன் இருந்து பொறுமையாக விவரமாக விஷயத்தை சொல்லுகிறார். பரிசுத்தாவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். விவரமா சொல்றான். சொன்னாலும் இதை மரியாளால் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஒரு மெசேஜ் அவ்வளவுதான், ஆனால் இதை புரிந்து கொள்வதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உடனே அவளுக்கு ஒரு அடையாளம் சொல்றான், ஒரு சாட்சி. உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத், ரிலேட்டிவ். யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் ஏற்கனவே உலக பிரகாரமாவே மனுஷிகத்தில் ரிலேட்டிவ்ஸ் தான். உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயந்த இந்த காலத்தில் மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். அவள் ஏற்கனவே கன்சீவ் ஆகி 6 மாதம் கன்சீவ் ஆகிறார். சொல்லிட்டு தேவதூதன் சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். வயசான அந்த எலிசபெத்திற்கு ஒரு குழந்தையை உண்டாக்க அவரால் முடியும் என்றால், உனக்குள்ளையும் ஒரு குழந்தையை உண்டாக்க அவரால் முடியும் என்று சொல்லி எலிசபெத்தை ஒரு சாட்சியாக இந்த மரியாளுக்கு அறிவிக்கலாம். சொன்ன பிறகு, அதுக்கு பிறகுதான் மரியாள் கன்வின்ஸ் ஆகிறான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஊழியம்னா என்ன அது நமக்கு தெரியணும். இன்னைக்கு நம்ம ஊழியம்னு நம்ம ஒண்ணு செய்யறோம், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன். ஆனால் இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தேவ பிள்ளை செய்யணும், முதல் வருகைக்கு முன்பதாக செய்யப்பட்ட அந்த பேட்டர்ன் என்ன, தேவ தூதர்கள் செய்த காரியம் என்ன, இங்கே காப்ரியலுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அவன் போய் சொன்னான். இன்னைக்கு நமக்கும் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக பிறந்திருக்கிறார், நம்மை ரட்சிக்க முடிந்த உலகத்திலே வந்திருக்கிறார், நரகத்தின் பிடியிலிருந்து நம்மை தப்புவித்து பரலோகத்திலே சேர்க்கும்படி அவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார், அதற்காகவே சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. இந்த செய்தியை ஆண்டவரை அறியாதிருக்கிற ஒரு நபருக்கு போய் கன்வே பண்ணணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த சூழ்நிலையிலே காப்ரியலுக்கும் இப்படி ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளையின்படி அவன் போய் கரெக்டா சொல்லிட்டான். சொல்லிட்டு அப்பா என் வேலை முடிஞ்சிச்சு, ரைட், நான் கிளம்புறேன், அவன் கிளம்பி போல. இன்னைக்கு ஊழியம்னா என்ன, கடமைக்காக நாம் ஒரு காரியத்தை செய்துவிட்டு நானும் ஊழியம் செய்தேன் என்று இருப்பது இந்த கடைசி நாட்களில் அல்லது கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக செய்யக்கூடிய ஊழியம் அது அல்ல. அவர் முதலாம் வருகைக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் நிறைவேறினதோ அப்படித்தான் இந்த இரண்டாம் வருகைக்கு முன்பதாகவும் அதே விதமான ஊழியம் நடக்கணும். இந்த தேவதூதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, இதை போய் சொல்லு. சொல்லியாச்சு, ரைட், கிளம்புறேன், கிளம்பியிருக்கலாம். மரியாள் கேட்கும்போது உனக்கு அதுக்கெல்லாம் மேலாம் எனக்கு பேசுறது எனக்கு கட்டளை கிடையாது, சொல்ல சொல்லாச்சு, சொல்லிட்டேன், நான் போறேன், மீதி எது வந்தா நீ கத்துறது கேட்டுக்கோ அப்படின்னு போயிருக்கலாம், இல்ல செஞ்சிருக்கலாம். என் வேலையை நான் செஞ்சு முடிச்சாச்சு, அதுக்கு மேல ஏதாவது டவுட்டா நீ கத்துறது கேளு, அவரு தான் என்ன அனுப்பினார், அவர்கிட்ட கேளு அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் தேவ தூதன் அவன் எதிர்பாராத இப்படிப்பட்ட கேள்விகள் அவருடன் அவனுக்கு தெரியாது, அவன் எதிர்பார்க்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் வந்த பிறகும் பொறுமையா இருந்து அவள் கேட்ட கேள்விக்கு தெளிவா பதில் சொல்றான். உன்னதத்திலிருந்து தேவ வல்லமை உன்னை சந்திக்கும், பரிசு தாவியானவர் உண்மை நிழலிடுவார், அதனாலே நீ கர்ப்பவதி ஆவாய், உன்னிடத்தில் பிறக்கும் அந்த பரிசுத்தமுள்ள அந்த குழந்தைக்கு நீ இயேசுன்னு பெயரிடும். விளக்கமா சொல்றான், இப்படித்தான் பிறக்க போகுது. சொன்ன பிறகும் மரியாளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அப்படி டவுட் இருக்குது, அவனுக்கு புரியுது, உணர்றான், அவனுடைய உள்ளத்துல ஓடுகிற எண்ணங்களை அவன் ரீட் பண்றான். இந்த காரியத்தை சொல்லியும் கூட அவளால முழுசமா அறிந்து கொள்ள முடியல. உடனே அடுத்த காரியம் சொல்றான், எலிசபெத் ஒரு அடையாளம் காட்டுறான், முதிர் வயதிலே மறுபடி எனப்பட்ட அவளுக்கு ஒரு குழந்தை உண்டாச்சு, உங்களுக்கு ரிலேட்டிவ் தான் அவளுக்கு நடந்திருக்கு பார். சொன்ன உடனே இந்த மரியாள் சரண்டர் பண்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதுக்கு பிறகுதான் தேவதூதன் அங்கிருந்து போனான். இன்னைக்கு நம்ம ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் என்றால் கடமைக்காக செய்யக்கூடாது. இந்த கடைசி நாட்களில் ஊழியம் எப்படி இருக்க வேண்டும், கடமைக்கு செய்யக்கூடாது. இவங்களுக்கு போய் இயேசுவை சொல்லணும், சொல்லியாச்சு, இனி உன் இஷ்டம், நீ மனம் திரும்பிய திரும்பி அது உன் இஷ்டம், சொல்ல வேண்டியது என் வேலை, சொல்லிட்டேன் போ, ஒரு டிராக்டர் கொடுக்குமா, கொடுத்தாச்சு போ, என் கடமை முடிஞ்சு போச்சு, உனக்கு இயேசுதான் ரட்சகன் சொல்லுமா, சொல்லியாச்சு போ, முடிஞ்சு போச்சு. இப்படி கடமைக்காக ஏதோ ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு இயேசுவை நாம் அறிவிச்சிட்டோம், நம்ம இயேசுவை நாம் அவருக்காக நம்ம ஊழியம் செஞ்சு திருப்தியாக கூடாது. இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் பொழுது அநேக ஜனங்களுக்கு பலவிதமான கேள்விகள் குழப்பங்கள் மனதில் வருது. இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஒரு அந்நிய தெய்வமாகத்தான் நம் இந்தியா தேசத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்நிய தெய்வமா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து ஒரு அந்நியரே கிடையாது. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி எல்லா மனுஷனுக்கும் உரியவர். இது ஸ்பிரிச்சுவல். மாம்சீகத்தில் எடுத்துட்டா கூட அவர் ஒரு யூரோப்பியன் கிடையாது, அவர் ஒரு ஆப்பிரிக்கன் கிடையாது, அவர் ஒரு ஏசியன். புரியுதா? மாம்சீகத்தில் சொல்றேன், அவர் ஒரு யூரோப்பியன் கிடையாது, அவர் ஒரு ஆப்பிரிக்கன் கிடையாது, நம்முடைய ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு ஏசியன். அப்போ மாம்சீகத்திலேயே அவர் அந்நியர் கிடையாது. புரியுதா? ஆதிக்கேற்ற பிரகாரமாகவும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உரியவர். ஆனாலும் 2000 வருஷமாகியும் இயேசு கிறிஸ்துவை ஜனங்க புரிஞ்சுக்கல, அவரை புரியல. அவரை ஒரு அந்நிய தெய்வமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆகினாலே இந்த புரியாத ஜனங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டியதுதான் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம். ஆமென். புரியாத ஜனங்களுக்கு பொறுமையாக நீங்க புரிய வைக்கணும். கடமைக்காக நானும் சொல்லிட்டு அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சு இருக்கக்கூடாது. ஒரு நபரை கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்க அந்த நபரை விடக்கூடாது. அந்த நபர் ஆண்டவருக்கு அடிவேனு தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அந்த நபருக்காக நம்ம பிரயாசம் எடுக்கணும். அவளுக்கு என்ன டவுட் வந்தாலும் நம்ம கிளியர் பண்ணணும். அந்த நபருக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். அந்த நபர் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அந்த நபருக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தை நிறுத்தக்கூடாது. இதுதான் தேவதூதனுடைய முதல் ஊழியம். சும்மா கடமைக்காக ஊழியம் செய்யக்கூடாது, அவங்க அர்ப்பணிக்கணும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை சொல்ற வரைக்கும் தேவதூதன் அங்கிருந்த அந்த வார்த்தாவை வாய்ந்து வந்த பிறகுதான் அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். அது வரைக்கும் அந்த இடத்துல அவன் இருந்தான். அவ கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் தன்னுடைய வேலை இன்னும் முடியலன்றது அவனுக்கு தெரியும். புரியுதவங்களுக்கு? ஒரு நபர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் அந்த நபர்கிட்ட உங்களுடைய வேலை இன்னும் முடியலன்னு அர்த்தம். புரியுதவங்களுக்கு? ஒரு நபருக்கு நீங்க கத்தரை நீங்க சொல்றீங்க, ஒரு நபருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, அந்த நபர் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அந்த நபரை குறித்த வேலை உங்ககிட்ட முடியலன்னு அர்த்தம். செய்யணும். அந்த நபர் ரட்சிப்புகளை கொண்டு ரிசல்ட் ஓரியண்டடா இருக்கணும். நானும் செஞ்சது கிடையாது, ரிசல்ட் ஓரியண்டடா இருக்கணும். அதுக்கு ஒரு காரியம் இருக்கணும், என்ன பலன் கிடைச்சது, அதுதான் ஊழியம். அப்போ தேவதூதன் செய்த முதல் ஊழியம், காப்ரியல் செய்தது, அவன் தெளிவாய் விளக்கம் கொடுத்து அந்த நபர், அவன் சந்தித்த அந்த நபர் தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவன் அங்கே இருந்து, ஒப்பு கொடுத்த பிறகுதான் அங்கிருந்து அவன் கிளம்பி போனான். அதனால இந்த நாட்களிலும் நாம் ஜனங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஒரு நபரையும் கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. அங்க ஒப்பு கொடுத்த அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். அவங்க தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், கன்வின்ஸ் ஆகணும், அந்த சுவிசேஷத்தில் கன்வின்ஸ் ஆகணும். அதுதான் முக்கியம். இதுதான் மெத்தட். இரண்டாவது, தேவ தூதர்கள் செய்த இரண்டாவது ஒரு ஊழியம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த முதல் அதிகாரத்திலே 18 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். முதல் அதிகாரம் 18 வாசிப்போம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள்,
அவருடைய தாயாகிய மரியாள்
யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்,
யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்
அவர்கள் கூடி வரும் முன்னே,
அவர்கள் கூடி வரும் முன்னே
அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது.
அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது.
அவள் புருஷனாகிய யோசேப்பு,
அவள் புருஷனாகிய யோசேப்பு
நீதிமானாயிருந்து,
நீதிமானாயிருந்து
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல்,
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல்
ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தார்,
ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான்.
அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில்,
அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில்
கர்த்தருடைய தூதன்,
கர்த்தருடைய தூதன்
சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு,
சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு
தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே,
தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே
உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே,
உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே.
அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது,
அவளிடத்தில் உற்பத்தியானது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி,
அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
அவர்களை ரட்சிப்பார் என்றான்,
அவர்களை ரட்சிப்பார் என்றான். போதும். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது யோசேப்பின் இடத்திலே
தேவ தூதன் வந்து சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுறான். இந்த இடத்தில் இப்பொழுது யோசேப்புடைய மனநிலைமை, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மரியாளுடைய மனநிலைமையிலே எப்படி இந்த தேவ தூதன் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி அவள் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அந்த இடத்துல செயல்பட்டான். இப்பொழுது யோசேப்புக்கு இப்ப கால நாட்கள் கடந்துட்டே இருக்குது, இவ கன்சீவ் ஆயாச்சு. இந்த செய்தி யோசேப்புக்கு எப்படியோ தெரிய வருது, உனக்கு நியமிக்கப்பட்டதான அந்த பெண் அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் அப்படின்ற ஒரு செய்தி யோசேப்புக்கு தெரிய வந்த உடனே இவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான். உண்மையில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். அந்த நிலைமையிலே அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். ஆனால் அவன் ஒரு நீதிமான், ஆண்டவருக்கு பயந்தவன், அவருடைய வழிகளில் நடக்கிறவன், அவருக்கு உத்தமமாய் நடக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு மனுஷன். ஆனால் மனதுக்குள்ளே அவனுக்கு போராட்டம் வந்துருச்சு. இது சாதாரணமா யாரா இருந்தாலும் ஜென்ரலா நினைக்கிறது என்ன, அவள் ஒரு ஒழுக்கமற்ற ஒரு பெண் அப்படிதான் யாரா இருந்தாலும் ஜென்ரலா நினைக்கிற விஷயம் அதுதான். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்ட உடனே இவனுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துருச்சு. இதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இது போல ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய் இந்த சம்பவத்துக்கு முன்னால என்னைக்குமே சரித்திரத்தில் நடந்தது கிடையாது. ஒரு நபருக்கு குழந்தை உண்டாயிருக்கிறது என்றால் கண்டிப்பாக அவர்கள் தவறான வாழ்க்கையில் ஒருவேளை அவங்க போயிருக்கணும். திருமணத்துக்கு முன்னால் அப்படி நடக்குதுன்னா கண்டிப்பா தவறான விதத்தில் தான் அவங்க போயிருக்கணும். இது ஊர்ஜிதமாகிற விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் மனசுல கன்ஃபார்ம்டு, இவன் நிச்சயமாகவே ஒரு ஒழுங்கில்லாதவள், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவள், அதனாலதான் இப்படி இருக்குது. இவன் மனசுல இதுல மாற்று கருத்தே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தனக்குள்ளே அவன் குழம்பிட்டு இருக்கிறான், என்ன செய்யறது? நியாயப்படி பார்த்தீங்களானால் இவன் இந்த காரியத்தை அங்கிருந்த மூப்பர்களிடத்தில் அவன் கொண்டு போய் இருப்பானால், தேசத்தில் இருந்த ஆசாரியரிடத்தில் கொண்டு போய் இந்த காரியத்தை சொல்லி மூப்பர்களிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போயிருப்பானால் என்ன நடக்கும்னா, நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்தால் அவளை கல்லெறிந்து கொள்ளும்படி நியாயப்பிரமாணம் அனுமதிக்கிறது. நியாயப்பிரமாணம் அதற்கு அனுமதி கொடுக்கும். இந்த காரியத்தை இவன் போய் சொல்லி இந்த காரியத்தை அவன் செய்யலாம், அவனுக்கு நியாயம் அதுபடி நியாயப்பிரமாணம் அனுமதி கொடுக்குது. ஆனால் இவன் ஒரு நீதிமான், இவன் மனசுல நினைக்கிறான், எப்படிப்பட்ட ஒரு நீதிமான் பாருங்க, மனசுல நினைக்கிறான் இவன் தப்பு பண்ணிட்டான்றதுல அவனுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப 100% கண்டிப்பா தப்பானவன் ஒரு மனம் மனசுல இருக்குது. யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையிலே அவள் தப்பே செஞ்சிட்டா, இப்படிப்பட்ட நிலைமையிலே இதை நம்ம பப்ளிக் ஆக்கி இந்த விஷயம் கடைசியில ஆசாரியனுக்கு போய் மூப்பர் இடத்துல போனால் அவளை பப்ளிக்ல கொண்டு வந்து கல்லெறிந்து கொண்டுடுவாங்க, இப்படி எல்லாம் நடக்கும். வேண்டாம், அது அவளுக்கு நடக்க வேண்டாம். அது அவ தப்பு பண்ணிட்டா நல்லா தெரியுது. அவனுடைய மைண்ட்ல சொல்றேன், அவ தப்பு பண்ணிட்டா நல்லா தெரியுது. ஒன்னு செய்வோம் ரகசியமா, அம்மா நீ உன் வழியை பார்த்துட்டு போயிடு, நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுறேன் என்று சொல்லி ரகசியமாய் அவளை தள்ளி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அவளுக்கு நம்ம எந்த தீங்கும் நடக்க வேண்டாம். நம்மளால அவள் யாரோடு அவள் வாழ்க்கை இருந்துச்சு அப்படியே கண்டினியூ ஆகட்டும் என்று சொல்லி அப்படி விட்டலான்னு அவன் நினைக்கிறான். அந்த ஒரு மைண்ட் செட்ல அவன் வந்துட்டான். அந்த மைண்ட் செட்ல வந்து அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அன்னைக்கு ராத்திரி வேளையில் தேவ தூதன் வந்துட்டான். வந்து, யோசேப்பே, உனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, யோசிக்காத, அவள் தப்பானவ கிடையாது, பரிசுத்த ஆவியானவரால் அவள் கர்ப்பவதியாயிருக்கிறாள், ஆகையினாலே அவளை நீ சேர்த்துக்கொள், அவளுக்கு பிறக்கும் குழந்தையை நீ ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இப்படி சொல்லி இப்பொழுது அதே தேவதூதன் யோசேப்பை வந்து கன்வின்ஸ் பண்றான். சொன்ன உடனே யோசேப்பு தெளிவாயிட்டான். இவன் நீதிமான், ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியம் வருதுன்னா 100% உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்குவான், அதை பத்தி யோசிக்கவே மாட்டான். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டான்னா தான் ஃபைனல், அதுக்கு பிறகு சுயமா அவன் எதையுமே யோசிக்க மாட்டான். அற்புதமான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன் இந்த யோசேப்பு. இந்த வார்த்தை தேவதூதனிடத்தில் வந்த உடனே அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான், சரி ரைட். அதன் பிறகு குழந்தையும் பிறந்தாச்சு. குழந்தை பிறந்த பின்பு இந்த குழந்தை இப்ப வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த கட்டத்திலே ஆண்டவர் இந்த செய்தியை, இயேசுவாகி இந்த குழந்தை பிறந்த செய்தியை முழு உலகத்திற்கும் ஆண்டவர் கன்வே பண்ணிட்டு இருக்கிறார். லோக்கல்ல இருந்த மேய்ப்பர்களுக்கும் தூதர்கள் மூலமா செய்தி போச்சு. ஆசியா கண்டத்தில் 200 கோடியில் பெத்லகேம் எருசலேமுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறதான சாஸ்திரிகளுக்கும் இந்த செய்தி போச்சு. யாருக்கு எப்படி கொண்டு போகணுமோ கர்த்தர் கொண்டு போனார். மேய்ப்பர்களுக்கு தேவ தூதர்கள் வந்து நேரா சொன்னாங்க, காப்ரியல் வந்து சொன்னான், தேவ தூதர்கள் வந்து நின்னாங்க. ஆனால் சாஸ்திரிகளுக்கு கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை காண்பிச்சார். அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்த ஆரம்பித்தது. அந்த இடத்துல சிமியோன் என்ற ஒரு மனுஷன் அந்த நாட்களிலே அங்கு பாலஸ்தீன தேசத்தில் இருந்தான். அவன் அபிஷேகம் பெற்றவன். அவனிடத்தில் ஆவியானவர் டைரக்டா அவனிடத்துல கான்டாக்ட் பண்ணாரு. அந்த நாட்களிலே தேவ ஆலயத்திலே அன்னாள் என்ற ஒரு 84 வயது உள்ள ஒரு பெண் இருந்தாள். அவள் ஆண்டவரை ஆராதிக்கிறவள். அவளுக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல செய்தி கொண்டு போனார். இப்படி பலருக்கு, எல்லா விதமான ஜனங்களுக்கும் செய்தி போச்சு. இதுல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா செய்தியை டாப்ல இருந்து கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டார். எல்லா லெவலுக்கும் கொண்டு போனார். நம்ம நினைக்கிறோம் சில விஷயத்தை நம்ம வந்து என்னமோ நடக்குது நினைக்கிறோம். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிளீன மாஸ்டர் பிளான்ல நடக்குது, தெளிவா நடக்குது. சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கும் போச்சு. வேதத்தை கற்று அறிந்த ஞானிகளா இருந்த சாஸ்திரிகளுக்கும் போச்சு. அந்த சாஸ்திரிகளுக்கு போனவங்க எங்க வந்தாங்க, நேர கிளம்பி வந்து எருசலேமுக்கு வந்து ஏரோதுடைய அரண்மனைக்கு போனாங்க. நம்ம பெரும்பாலும் நம்ம இது என்ன தெரியுமா நம்ம நினைப்போம், ஜென்ரலா நம்ம சமீபத்தில் கூட நான் அந்த செய்தி எடுத்தேன், பெரும்பாலும் நம்ம என்ன நினைப்போம், இந்த சாஸ்திரிகள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, பண்ணி அரண்மனையில் போய் குழப்பம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோம். நான் இப்ப அதை வேற சைட்ல சொல்றேன் உங்களுக்கு, வேற ஆங்கிள். சாஸ்திரிகள் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பு ராஜாக்கே போயிடுச்சு. நல்ல சென்ஸ்ல ஏத்துக்கீங்களேன், மோசமான சென்ஸ்ல மட்டுமே நம்ம எப்பவுமே யோசிப்போம். சாஸ்திரிகள் தப்பு பண்ணிட்டாங்க, போய் குழப்பம் பண்ணிட்டாங்க, குழப்பம் பண்ணிட்டாங்க, அப்படிதான் நம்ம யோசிப்போம். கடந்த செய்தியில் நானும் அதை சொன்னேன், அந்த ஆங்கிள் சொன்னேன். இப்ப நான் வேற ஆங்கிள் கத்த, இந்த செய்திக்கு கத்தர் எனக்கு சொல்றத நான் சொல்றேன். இந்த சாஸ்திரிகள் மூலமாக ராஜாவுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு போய் சேர்ந்துச்சு. அந்த பிறப்பின் செய்தி பாசிட்டிவான ஒரு விஷயம், பாசிட்டிவ் எடுத்து யோசிங்க. அப்போ மேய்ப்பர்களுக்கு போச்சு, படிப்பறிவில்லாத மேய்ப்பர்களுக்கு போச்சு, படித்த ஞானிகளுக்கு போச்சு, அரசாளுகிற ராஜாவுக்கும் ஆண்டவர் சாஸ்திரிகள் மூலமா செய்தி அனுப்பிட்டார். ராஜாவுக்கும் போயிடுச்சு. இப்படி எல்லா ஜனங்களுக்கும், ராஜாவில் இருந்து மேய்ப்பன் வரைக்கும் அத்தனை விதமான ஜனங்களுக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி போயிடுச்சு. அதுல சிலது நல்ல சென்ஸ்ல போச்சு, சிலது மோசமான சென்ஸ்ல போச்சு, பலவிதமான காரியங்கள் நடந்துச்சு. இந்த சாஸ்திரிகள் இப்பொழுது இந்த செய்தியின் மூலமாக நேர வந்து நேர ஏரோதுடைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஏரோதுடைய அரண்மனைக்குள் நுழைந்து அங்க போய் சொல்லி ஏரோதுக்கு பயமாச்சு. நமக்கு பின்னால நம்ம பையனா ராஜாவாகணும்னு நினைச்சா கடைசியில் யாரோ ஒருத்தன் ராஜா ஒருத்தன் பிறந்திருக்கணும்னு வந்து நிக்கிறாங்களே, அப்போ நமக்கு பிரச்சனை, நம்மளுடைய சிங்காசனம் நம்ம பையனுக்கு எல்லாம் வேற யாருக்கோ போயிடுமோன்னு அவனுக்கு ஒரு டென்ஷன் ஆயிட்டான். எப்படியாகிலும் இந்த குழந்தை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணிட்டான். உடனே அவன் இந்த சாஸ்திரிகள் இடத்துல விசாரிக்கிறான், எப்ப கண்டீங்க விசாரணை என்ன சொல்றாங்க, இந்த நேரத்தில் கண்டோம். உடனே தந்திரமா சொல்றான், நீங்க போய் அந்த குழந்தையை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, நானும் வந்து அதை பணிந்து கொள்ளுகிறேன் தந்திரமா சொன்னான். ஏன்னா அந்த குழந்தை இருக்கிற இடத்த பார்த்து நம்ம போய் அதை கொண்டலான்னு பார்த்தான். ஆனால் அந்த சாஸ்திரிகள் போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள தேவ தூதர்கள் அங்க சாஸ்திரிகளுக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்க, இந்த வழியை வராத போயிடுங்கன்னு கத்தர் அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். அவங்க வேற ரூட்ல போயிட்டாங்க. போன பிறகு இந்த ஏரோதுக்கு ஏமாற்றம், சாஸ்திரிகள் வந்து சொல்லலையே அப்ப ஏமாத்திட்டாங்களே, கோபம் அவனுக்கு உச்சகட்டத்துக்கு ஆச்சு. 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டுடணும்னு முடிவு பண்ணான். ஏரோது ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து கை குழந்தை கிடையாது, வளர்ந்துட்டாரு, அதனால 2 வயசு கணக்கு போட்டான். 1 வயசுக்கு மேல ஆயிருக்கலாம். ஏன்னா சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து தேசங்களை கடந்து வந்திருக்கிறாங்க, டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மேல பிளைட் கிடையாது, ஒட்டகத்திலிருந்து வந்திருப்பாங்க. அப்போ பல மாசங்கள் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கணும். வந்து சேரக்குள்ள பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இந்த கட்டத்தில் தான் இயேசுவை பார்க்கிறதற்கு இந்த சாஸ்திரிகள் வந்தாங்க, பணிந்து கொண்டாங்க, போயிட்டாங்க. இந்த செய்தி ஏரோதை கலங்க பண்ணியது. ஆகினாலே இந்த குழந்தை கொண்டதுக்காக 2 வயதுக்கு
பிடிக்கப்பட்ட எல்லா குழந்தைகளை கொல்லுவதற்கு அவன் சட்டம் போட்டுட்டான். சட்டம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் நுழைஞ்சு 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் பிடித்து 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 வெட்டி கொள்றாங்க. வேகமாக நடக்குது. அந்த நேரத்தில் இந்த தேவதூதன் என்ன செய்யறான்? 2:13 வாசிக்கலாம்.
அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான்.
ஆதலால்
நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான்.
இப்பொழுது தேவதூதன் மறுபடியும் யோசேப்புக்கு சொப்பனத்தில் வந்து நிற்கிறான். வந்து நின்று சொல்லுகிறான், பிள்ளையை கொலை செய்ய தேடுறாங்க. ஆகினாலே இந்த யோசேப்புடைய வாழ்க்கை இடம் என்ன கேட்டீங்கன்னா, நாசரேத்து. யூதேயாவிலும் நாசரேத்திலே வாழ்ந்துருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த சின்ன குழந்தையோடு நாசரேத்தில் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவதூதன் வந்து சொல்றான், பிள்ளையை கொலை செய்ய தேடுறாங்க, ஆகினால் பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு நீ எகிப்துக்கு ஓடி போயிடு, அப்படிதான் பிள்ளையை காப்பாற்ற முடியும். சொப்பனத்தில் வந்து சொல்லுகிறான். உடனே யோசேப்பு என்ன செய்தானாம்? மரியாளையும் குழந்தையாகிய இயேசுவையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போய்விட்டார்கள். தேவதூதன் வந்து ஃபர்ஸ்ட் கட்டம் பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு வந்து இந்த பிள்ளை தேவனால் உண்டானது, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தாவியினால் உண்டாக வைத்திருக்கிறார், ஆகினால் மரியாதை நீ ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு காரியம் சொன்னான். இரண்டாவது, அந்த பிள்ளையின் உயிருக்கு ஆபத்து, இயேசு கிறிஸ்துவின் உயிருக்கு ஆபத்துன்னு வரும்பொழுது உடனே இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ அப்படின்னு அடுத்த காரியம் சொன்னான். மூணாவது, அதே தேவதூதன் என்ன செய்யலாம் பாருங்க, 2 19-20 வசனங்களை வாசிக்கலாம்.
ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன்
எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு
நீ எழுந்து
பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு
இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான்.
யோசேப்புக்கு ஃபர்ஸ்ட் சொப்பனம், மரியாதை ஏற்றுக்கொள். இரண்டாவது சொப்பனம், கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு போ. மூணாவது சொப்பனம், எகிப்திலிருந்து புறப்பட்டு மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வா. யோசேப்பு தூங்கிட்டே இருந்திருப்பார் போல இருக்குது, எப்ப பார்த்தாலும் கனவா வந்துட்டு இருக்குது அவருக்கு, ஃபுல்லா தூக்கமா இருக்கு. அந்த சூழ்நிலை பாருங்க, எல்லாமே சொப்பனம் தான். யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரீம் தான், எதுவுமே நேரம் கிடையாது. மரியாளுக்கு நேரம் வந்து சொன்னான். யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா மூணு இன்சிடென்ட்டும் கனவு தான். இந்த மூணு இன்சிடென்ட்லையுமே தேவ தூதன் வந்து கனவுல நிற்கிறான். காப்ரியல் வந்து நின்று சொல்றான், மரியாளை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு போ, ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது விசிட்ல நீ மறுபடியும் கூட்டிக்கொண்டு எருசலேமுக்கு, இஸ்ரவேலுக்கு வந்துரு. பிள்ளையை கொல்ல தேடினவர்கள் இறந்துட்டாங்க. மூணு காரியம். இந்த தேவ தூதன் யோசேப்பின் விஷயத்தில் என்ன செய்தான்? ஸ்டெப் பை ஸ்டெப் கிளீனா அவனை கைட் பண்ணிக்கிட்டே இருந்தான். மரியாள் விஷயத்தில் அவளை ஒப்பு கொடுக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க. அவ ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அந்த தேவ தூதன் அவளுக்கு தெளிவாய் விளக்கம் கொடுத்து, அந்த ஆத்மா ஆண்டவருக்கு நான் அடிமையின் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அங்கே தேவ தூதன் ஊழியம் செஞ்சான். இந்த இடத்துல யோசேப்பு விஷயத்தில் இந்த தேவ தூதன் எப்படி ஊழியம் செய்தான் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவனுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் பொழுது வந்ததை கிளியர் பண்ணான். அடுத்தது எகிப்துக்கு போகணுமா, அதுக்கு சொல்லிக் கொடுத்தான். பின்பு திருப்பியும் இஸ்ரவேலுக்கு திரும்பி வா சொல்லிக் கொடுத்தான். ஒவ்வொரு காரியத்திலும் ஸ்டெப் பை ஸ்டெப் அவனை கைட் பண்ணிட்டே இருந்தாங்க தேவ தூதன். ஒரு ஆத்மாவை
முதலாவது நாம் கிறிஸ்துவை அறிவித்து அவர்களை ஒப்பு கொடுக்க வைக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மரியாளுக்கு செய்தது போல. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தின் அடுத்த பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மாவை, சரி நீ ரட்சிக்கப்பட்ட, சரி நீ எப்படியோ போ, எங்கேயோ போ, எங்கேயோ இருந்து எப்படி இரு, அது இல்லை. நீயா ஜெபம் பண்ணு, நீயா கத்தரை தேடு, நீயா எப்படி இரு, ஆண்டவர் பார்த்துக்குவார், அது கிடையாது. அதுக்கு பிறகு அந்த நபரை ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த நபரை நம்ம நடத்தணும், கைட் பண்ணணும். அதுக்குதான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார், கைட் பண்ணணும். அந்த நபருக்கு நம்ம கைட் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு நபரை நீங்கள் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் புதுசா வர்றாங்கன்னா, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ அப்படியே இரு, உன் இஷ்டம், நீ ஜெபம் பண்ணு, நீ பைபிள் படி, நீ சர்ச்சுக்கு வா, வாப்போ, அப்படி அதல்ல. அந்த நபரை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வரும்பொழுது, கத்தலால் நடத்தப்படும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன அடுத்தது செய்யலாம் அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை யோசேப்பு அந்த இடத்திலேயே இருந்திருப்பானால், இஸ்ரவேல் இருந்திருப்பானால், ஏரோதனுடைய ஆட்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை கொல்லுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். கைட் பண்ணா, நீங்க இருக்காத, இங்க இருந்து போயிடு, இந்த இடத்துல ஆபத்து இருக்கு, இங்க இருந்து போயிடு. ஆபத்து முடிஞ்சிருச்சு, பிள்ளையை கொலை செய்ய தேடினவர்கள் செத்துட்டாங்க, திரும்பி நீங்க வந்துரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு எங்க போகணும், எங்க வரணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எல்லாமே அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. தேவையில்லாத காரியத்தில் தலையிட்டுக்குவாங்க, வேண்டாத காரியத்தில் போய் மாட்டிக்குவாங்க, பலவிதமான காரியத்தில் போய் தங்கள் ரட்சிப்பை இழந்துருவாங்க, தங்களுக்குள் இருக்கிற இயேசுவை இழந்துருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறதுக்கு காரணம் அதுதான், சரியான கைடன்ஸ் இல்லை. ரட்சிக்கப்பட்டவுடனே ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவ பிள்ளையா ஒருத்தர் மாறின பிறகு, ஆரம்ப கட்டத்தில் நல்ல கேர் அவங்களுக்கு அவசியம். ஒவ்வொரு சின்ன 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 ஸ்டெப்லயும் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அவசியம். சும்மா நீ வா, வந்தியா, போனியா, அப்படி இருக்க கூடாது. அவங்களை கைட் பண்ணணும். அவங்களுக்கு எத்தனையோ குழப்பங்கள் வரும், எத்தனையோ சோதனைகள் வரும், எத்தனையோ போராட்டங்கள் வரும், குடும்பத்தில் எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் வரும். கர்த்தரை அறியாத இருக்கிற குடும்பத்தில் ரட்சிக்கப்படுவாங்க. குடும்ப சூழ்நிலைகள் அவங்களுக்கு எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கும், குடும்ப கலாச்சாரம், குடும்ப பின்னணி, அதில் அவங்க பலவிதமான பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நான் என்ன முடிவு பண்றது, எங்க போறது, வர்றது, குடும்பத்தில் இப்படி பண்றாங்க, வீட்டில் இப்படி பூஜை பண்றாங்க, நான் என்ன செய்யறது, பலவிதமான காரியம் இருக்கும். ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல பூஜை பண்றாங்க, நான் என்ன செய்யறது, இப்படி பலவிதமான கேள்விகள் அவங்களுக்கு வரும். ஆயுத பூஜை வருது, அவங்க கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, நான் வாங்குறதா வேணாமா, பலவிதமான கேள்வி வரும். புரிதா? அப்படி புதுசா ரட்சிக்கப்பட்டு வருகிற நபரை நம்ம கைட் பண்ணணும், கைட் பண்ணணும். எது சரி, எது தவறு, எங்க இருக்கணும், எங்க போகணும், எங்க வரணும், எங்க போகக்கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட கட் பண்ணணும், யார்கிட்ட நெருங்கி பழகலாம், யார்கிட்ட நெருங்கி பழகக்கூடாது, யாரிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், யாரிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மாசத்துல எந்த அளவுக்கு தாகத்தோடு கர்த்தரை தேடணும், சர்வீஸ்க்கு வந்து தவறாம அட்டன் பண்ணணும், ஜெபம் பண்றது எவ்வளவு முக்கியம், வேதத்தை வாசிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம், பரிசுத்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியம், எப்படி வேதத்தை தியானிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், கைட் பண்ணணும், கைட் பண்ணணும். கைட் பண்ணாட்டி சீக்கிரத்திலே தங்களுக்குள் இருக்கிற இயேசுவை இழந்துருவாங்க, இழந்துருவாங்க. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் சரியான கைடன்ஸ் இல்லாத காரணத்தினாலே விழுந்து போயிடுறாங்க, விழுந்து போய். நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் நல்லா வச்சிருக்கார். ஆனா எத்தனையோ சபையில் இருக்கிற நபர்கள் எங்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்றாங்க, ரட்சிக்கப்பட்டன்றாங்க, ஞானசனம் எடுத்துன்றாங்க, ஆனா ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாங்க. பாவமா இருக்கு. ஞானசனம் எடுத்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஞானசனம் எடுத்துட்டுறாங்க, நம்மகிட்ட வராங்க, ஏதாவது பிரச்சனை வராங்க, பார்த்தா அவங்களுக்கு பேசிக்கே தெரிய மாட்டாது, ஒண்ணுமே தெரியல. அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, அவங்களுடைய பிரச்சனைகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லித்தரதுக்கு யாருமே இல்லை, எந்த இடத்துல எப்படி பழகணும், எங்க நடந்துக்கணும் சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கிறாங்க, விடக்கூடாது. அப்ப தேவ தூதன் செய்த இரண்டாவது ஊழியம், ஒருவனை ஒப்பு கொடுக்க வைக்கப்பட்ட பின்பு அவனை நடத்தணும், கைட் பண்ணணும். கைட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நிதானமாய் பொறுமையாய் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தாதான் அவங்களுடைய ரட்சிப்பை அவங்க கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். மூன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:9 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்
உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும்
யோசேப்பையும்
முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை
பிரசித்தம் பண்ணினார்கள்
மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்
மூன்றாவது இந்த தேவதூதர்கள் செய்த ஊழியம் என்ன? இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரம் அதை பாதுகாப்பாய் வைத்து விட்டு அங்க இருக்கிறாங்க. காபிரியல் தூதன் இடத்தில் இறங்கி வருகிறான். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தியிருக்கிறதை காண்பீர்கள். காபிரியல் உடனே பரலோகத்திலிருந்து ஒரு திரளான தேவ தூதர்களுடைய கூட்டம், ஒரு சேனை இறங்கி வந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை ஆராதிச்சாங்க. இதெல்லாம் மேய்ப்பர்களுக்கு முன்னால் நடக்குது, புரியுதா? மேய்ப்பர்களுக்கு காபிரியல் மூலமாய் செய்தி வந்தது. செய்தி வந்த அடுத்த நிமிஷமே பரலோகத்திலிருந்து ஒரு தூதர் கூட்டம் இறங்கி வந்துச்சு. இறங்கி வந்து அந்த மேய்ப்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெரிய ஆராதனை இங்க நடக்குது. இயேசு பூமிக்கு வந்துட்டாரு, ஆராதனை பூமிக்கு வந்துருச்சு, ஆராதிக்கிறாங்க. இதெல்லாம் தேவதூதன் ஆச்சரியமா பாக்குறாங்க. திடீர்னு ஒரு தேவதூதன் விஷயத்தை சொல்றான், அடுத்த ஒரு பெரிய கூட்டம் வந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியம் என்று சொல்லி எல்லாம் ஆராதனை பண்றாங்களே, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல? ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆராதனை பண்ணிட்டு அந்த தேவதூதர்கள் தங்க வேலை முடிஞ்சிருச்சு, நேர பரலோகத்துக்கு போயிட்டாங்களாம். அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்களாம். பரலோகத்திற்கு ஏறி போன உடனே இந்த மேய்ப்பர்கள் பார்க்கிறாங்க, வந்து அறிவித்தவர்கள் ஆராதனை செய்தவர்கள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இவங்க நேரா தங்களுக்கு சொல்லப்பட்டதை பார்க்கிறதற்கு நேராக போறாங்க. அந்த முன்னணியிலே போய் அந்த சொல்லப்பட்ட இடத்திலே முன்னணியிலே பெத்லகேமிலே இயேசுவாகிய அந்த குழந்தை வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தாங்க, கண்டு ஆச்சரியப்பட்டாங்க, திரும்பினாங்களாம். திரும்பி வரும்பொழுதெல்லாம் தங்களுக்கு சொல்லப்பட்டதையும் தாங்கள் கண்டதையும் எல்லாருக்கும் பிரசித்தி பண்ணாங்களாம், மற்றவங்களுக்கு போய் சொன்னாங்களாம். அதை கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல மரியாளுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா, மரியாளை கன்வின்ஸ் பண்ணி அவ ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஊழியத்தை தேவதூதன் செய்தான். ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது, யோசேப்புடைய விஷயத்துல பார்த்தீர்கள் என்றால் அவனை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவனை கைட் பண்ணிட்டே வந்தாங்க. நீங்க இருக்கணும், நீங்க போகணும், இங்க வரணும், எல்லாத்தையும் கிளீனா கைட் பண்ணாங்க. முதலாவது ஒப்பு கொடுக்க வைக்கணும், ரெண்டாவது அவங்களை தொடர்ந்து கைட் பண்ணணும், அப்பதான் அவங்க கிறிஸ்துவை தங்க வாழ்க்கையில காத்துக்கொள்ள முடியும், கைட் பண்ணணும். மூணாவது என்ன நடக்குது, இந்த காப்ரியல் வந்து மேய்ப்பர்களுக்கு அறிவிச்சான், தேவ தூதர்கள் ஒரு கூட்டம் வந்து ஆராதனை செஞ்சது, ஆராதனை செய்துட்டு போயிட்டாங்க, இவங்க போய் கிறிஸ்துவை சந்திச்சாங்க. இந்த தேவ தூதனை வந்து சொன்னதும் இங்கே நடந்த ஆராதனையும் இந்த மேய்ப்பர்களுக்குள்ள பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருச்சு. இது உண்மையிலே பரலோகத்தின் காரியம், தேவ தூதன் வந்து செய்தி கொடுத்திருக்கிறான், ஒரு பரலோக தூதர் கூட்டம் வந்து ஆராதனை செய்து இதை போய் பார்த்ததோடு அவங்க நேரம் நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம மறுபடியும் ஆடு மேய்க்க போயிடல, அவங்க நேரா தாங்கள் கண்டதை எல்லாருக்கும் போய் பிரசித்தம் பண்ணினாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம தேவ பிள்ளைகளாய் கர்த்தரால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நம்ம லைஃப்ல ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். எப்படி அந்த காப்ரியேலும் அந்த தேவ தூதர்களும் இயேசுவை அறிந்திருந்தாங்க, அவர் உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருந்தாங்க, அவருடைய பிறப்பின் மூலமாய் மனுஷன் மேல் பிரியம் வந்தது என்பதை அறிந்திருந்தாங்க, அவங்க கர்த்தரை அறிஞ்சிருந்தாங்க. அவங்க வந்து இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல ஒரு கூட்டமா இருக்கிறோம், நம்ம இயேசுவை அறிந்திருக்கிறோம், ஆனால் நாமும் இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க போறவங்க கிடையாது. அந்த தேவ தூதர்கள் வந்தாங்க, அறிவிச்சாங்க, ஆராதனை பண்ணாங்க, நாமும் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்குது. அந்த தேவ தூதர்கள் பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்க, நாமும் ஒரு நாள் பரலோகத்துக்கு ஏறி போனோம். ஆமென். காரியம் இப்படி போது பாருங்க, அந்த தேவ தூதர்கள் ஆண்டவரை அறிஞ்சிருந்தாங்க, வந்து அறிவிச்சாங்க, ஆராதனை பண்ணாங்க, நாமும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். அடுத்தது நம்மளுடைய காரியம் என்ன, வரமேறி போனோம், பரலோகத்து ஏறி போயிட்டாங்களாம். ஆனா அவங்க ஏறி போன உடனே ஒரு கூட்டத்தை ஊழியம் செய்வதற்கு ரெடி பண்ணிட்டு தான் போனாங்க. புரிஞ்சுச்சு உங்களுக்கு? அவங்க ஏறி போயிட்டாங்க, ஆனால் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதான இந்த மேய்ப்பர்கள் இப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களை மாத்திட்டாங்க. மூணாவது, இந்த கடைசி நாட்களில் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஊழியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய 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 நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், அனுபவத்தின் மூலமாக நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோம், பலதரப்பட்ட ஜனங்களை சந்திக்கிறதுல பலதரப்பட்ட ஜனங்களோடு நாம் பேசும்பொழுது அறிந்து கொள்ளுகிறோம், நமக்கு நிறைய அனுபவங்களை கர்த்தர் கொடுக்கிறார், எக்கச்சக்கமான அனுபவங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அனுபவங்களை உங்களுக்குள்ளேயே நீங்க மறைச்சு கொள்ளக்கூடாது, அந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்க அடக்கிக் கொள்ளக்கூடாது. அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஒரு கூட்டத்திற்கு உங்கள் அனுபவத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்களை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்க எப்படி நீங்க ஊழியத்தில் வந்து எப்படி நீங்க ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொன்னீங்க, எப்படி மத்தவங்களுக்கு சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும். நான் செய்தியில பல நேரத்தில் என்னுடைய லைஃப்ல சின்ன வயசுல இருந்து என்னுடைய ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து நடக்கிற சம்பவங்களை அவ்வப்பொழுது சில சில சம்பவங்களை நான் சொல்றது எதுக்கு தெரியுமா? என் அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாய் நீங்க கற்றுக்கொள்ளணும், அதுக்குதான் சொல்றது. அதன் மூலமாக என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு பிரயோஜனப்படும். அதே போல நீங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அனுபவங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் விட்டுட்டு போகணும். நம்ம யாரும் உலகத்தில் நிரந்தரமா இருக்க போறதில்ல. தேவ தூதர்கள் அறிந்தவர்கள், ஆண்டவரை அறிஞ்சாங்க, வந்தாங்க, ஆராதனை செஞ்சாங்க, போயிட்டாங்க. நாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம், ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறோம், போயிட போறோம், இந்த உலகத்தை விட்டு போயிட போறோம். நம்ம போயிட்டு பிறகு அடுத்தது யாரு? அடுத்த ஒரு ஜெனரேஷன். கர்த்தருக்கு சித்தமானவருடைய வருகை கொஞ்சம் தாமதிக்குமானால் அடுத்த ஒரு ஜெனரேஷன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். ஆமென். அதுதான் முக்கியம், அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பின்னால நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளன் ஆயிரு. நீ ஆயத்தப்பட்டா போதாது, ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்துங்கிறார். நம்ம லைஃப்ல நம்ம அதை செய்யணும். நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், நாம் ஆராதிக்கிறோம், அதோடு இல்லை, அந்த மெய்ப்பர்களையும் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் உருவாக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க உடனே அறிவிச்சாங்க. இதுதான் இந்த கடைசி நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஊழியம். இந்த முறைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது.
இந்த மெத்தட்ல ஊழியம் செய்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இந்த கட்டத்தில் தான் அவர் வெளிப்பட்டார். ஆகினால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் இந்த நாட்களில் இந்த மூணு பேட்டர்ன் நம்ம கண்டிப்பா செய்யணும். ஒன்று, ஒரு நபர் முற்றிலும் ஆண்டவருக்கு தன்னை கன்வின்ஸ் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த நபரை சந்திக்கணும். அந்த நபருக்காக சுவிசேஷத்தை சொல்லணும். அந்த நபருக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த நபர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. முதல் காரியம். ரெண்டாவது காரியம், அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நபரை சும்மா சரி ரட்சிக்கப்பட்டுட்டியா சரி எப்படி இருந்துக்கோ, இல்ல அவங்களை தொடர்ந்து நீ என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ளும், எங்க போலாம், எங்க வரலாம், எதை செய்யலாம், எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, யாருக்கிட்ட எப்படி பழகணும், யாருகிட்ட எப்படி பழகக்கூடாது, வீட்டில் எப்படி நடந்துக்கணும், வேலை ஸ்தலத்தில் எப்படி நடந்துக்கணும், கைட் பண்ணணும், கைட் பண்ணணும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கு, நம்ம கைட் பண்ணணும். மற்றவங்களை கைட் பண்ணாதான் ஒரு புது விசுவாசி கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள் நிக்க முடியும். கைட் பண்ணணும். தேவ தூதர்கள் யோசேப்பு கைட் பண்ணாங்க, எகிப்துக்கு போ, திரும்பி வா, எல்லாத்தையும் கைட் பண்ணாங்க, மரியாதை ஏற்றுக்கொள், கைட் பண்ணாங்க. மூணாவது காரியம், தேவ தூதர்கள் இந்த மெய்ப்பர்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள மாத்திட்டு போயிட்டாங்க. வந்தாங்க, ஆண்டவரை பத்தி சொன்னாங்க, ஆராதனை பண்ணாங்க, போயிட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டம் இங்க ரெடி ஆயிடுச்சு, அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள மாறினாங்க. அதனால இன்றைக்கும் சொல்றேன், இங்க இருக்கிற உங்களுக்கும் நீங்களும் இந்த மூணு பாதையில கடந்து வரணும். நிறைய ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஆண்டவர் கொடுப்பார். அந்த அனுபவங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அடுத்த ஜெனரேஷன் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுது, அடுத்த ஜெனரேஷன் ஆண்டவருக்காக. அதை நம்ம செய்யலைன்னா நம்ம குறைவுள்ளவர்களா போயிடுவோம். அது செய்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, ஒரு கட்சி நடத்துறது என்ன செய்யறான், இளைஞர் அணின்றான். எதுக்கு எதுக்கு இளைஞர் அணின்னு வைக்கிறான், அடுத்த ஜெனரேஷனுக்காக இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சி நடத்துறவன் இளைஞர் அணின்னு ஒண்ணு வைக்கிறான், அதன் மூலமாக அடுத்த ஜெனரேஷன் ரெடி பண்றான். ஒரு கட்சியை வளர்க்கறதற்கு ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இளைஞர் அணின்னு வச்சு அவன் அடுத்த கூட்டத்தை அவன் அடுத்த ஜெனரேஷன் ரெடி பண்றான்னா, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம எந்த அளவுக்கு அடுத்த ஜெனரேஷன் நம்ம ரெடி பண்ணணும்? உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக நீங்க செயல்படணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அனுபவங்களை மற்றவரிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். ரெடி பண்ணுங்க, ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுங்க. நீங்க ஆயத்தப்படுங்க, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. நீங்க அவர்களுக்கு கைட் பண்ணுங்க, காவலாளனா இருங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமீன். இந்த பேட்டர்ன் ஆஃப் மினிஸ்ட்ரி தான் இன்றைக்கு தேவை. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை செய்யும் பொழுது சீக்கிரம் கிறிஸ்து வெளிப்படுவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நல்ல காலை நேரத்திலும் கிறிஸ்துவின் பிறப்பின் காலகட்டத்தில் தேவ தூதர்கள் செய்த ஊழியத்தை குறித்து இன்றைக்கு நம்ம பார்த்தோம். கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் தேவ தூதர்கள் செய்த ஊழியம் உன்னதமான ஒரு ஊழியம். அவர்கள் செய்த ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு விசேஷமான கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, மரியாள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அவளுக்கு காபிரியேல் செய்தியை கொண்டு போய் கொடுத்தான். அந்த செய்தி மரியாளுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணியது. அவளுக்கு விளக்கி வைத்தான், விவரமாக சொல்லி அவள் புரிந்து கொள்ளும்படி அவளுக்கு விளக்கி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை அர்ப்பணிக்கிற வரைக்கும் தேவ தூதன் அங்கிருந்து போல. ஒரு நபருக்கு நான் இயேசுவை பத்தி சொல்லிட்டேன், என் கடமை முடிஞ்சிருச்சு, நான் ஒரு டிராக்ட் கொடுத்துட்டேன், என் கடமை முடிஞ்சிருச்சு. இப்படி நம்ம சிம்பிளா நம்ம இருந்துடக்கூடாது. இவளை பத்தி கர்த்தரை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், இல்ல இல்ல இல்ல, அந்த நபருக்கு நீங்க வெறும் சொன்னால் போதாது. அந்த நபர் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதற்கு தொடர்ந்து அந்த நபருக்காக நீங்க ஜெபிக்கலாம். தொடர்ந்து அந்த நபரை நீங்க புரியற அளவுக்கு கிறிஸ்துவை விளங்க வைக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் புரியாம இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு புரியல, அந்நிய தெய்வமாய் நினைக்கிறாங்க. வேண்டாத ஒரு காரியத்தை நம்ம முடியும் செய்கிறதாய் நம்ம நினைக்கிறாங்க. ஜனங்களுக்கு புரியல, கிறிஸ்துவை யாரோன்னு நினைக்கிறாங்க, வெள்ளக்கார தெய்வம் நினைக்கிறாங்க. ஜனங்களுக்கு புரியல, புரிய வைக்கணும். இயேசு யார், அவரை புரிய வைக்கணும். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக உலக ரட்சகர், ஒவ்வொருவருக்கும் ரட்சகர் என்பதை புரிய வைக்கணும். ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஜனங்களுக்கு புரிய வைங்க, பேசுங்க, தெளிவா பேசுங்க.
அந்த நபர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும், ஒப்புக் கொடுக்கிற வரைக்கும் அவளுக்கு சொல்லுங்க. இரண்டாவது, யோசேப்பை ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நடத்திட்டே இருந்தோம். தேவ தூதர்கள் வந்து வந்து அவனை நடத்தினாங்க. ரட்சிக்கப்படுகிற ஒரு நபரை நம்ம கேர்லெஸ்ஸா விட்டோம்னா சீக்கிரத்தில் அவங்க பின்வாங்கிடுவாங்க. நடத்தணும், ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அவங்களை நம்ம நடத்தணும், ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களை நம்ம நடத்தணும். அவங்களை நடத்தும் பொழுதுதான் அவங்க பெற்ற இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் இழந்து போக மாட்டாங்க, பாதுகாத்துக்குவாங்க. அப்படி இருந்ததுனால்தான் யோசேப்பு தன்னிடத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவை அவனால் பாதுகாக்க முடிந்தது. இல்லைன்னா இழந்திருப்பான். இயேசு கிறிஸ்துவை ஒரு நபர் பாதுகாக்க, தனக்குள் பாதுகாத்துக் கொள்வதற்கு அவங்களை கைட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. மூன்றாவது, சுவிசேஷத்தை தேவ தூதன் கேப்ரியல் வந்து மேய்ப்பர்களுக்கு அறிவித்தான். ஒரு சேனையாக இறங்கி வந்து தேவ தூதர்கள் ஆராதனை பண்ணாங்க. இன்னைக்கு அதைத்தான் நம்ம செய்யணும். ஒன்று, நம்ம சொல்றோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆராதனை பண்றோம், நம்ம வேலை முடியுது, நம்முடைய காலம் முடியும் பொழுது நம்ம பரலோகத்துக்கு ஏறி போயிடணும். ஆனால் அடுத்த ஒரு கூட்டம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நம்ம ரெடி பண்ணிட்டு தான் போகணும். அதை மறந்துடக்கூடாது. அடுத்த ஒரு கூட்டம் ரெடியாகணும். இந்த உலகத்திலே தேவ தூதர்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்ச பிறகு மேய்ப்பர்கள் அதை தொடர்ந்தாங்க. தங்களுக்கு தெரிந்த இயேசுவை, தாங்கள் கண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்படி ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்க. நாமும் இந்த உலகத்தில் இருந்து ஒரு நாள் பரலோகத்துக்கு ஏறி போக போறோம். அதற்கு முன்பதாக சுவிசேஷம் சொல்ல வேண்டிய ஒரு கூட்டத்தை நாம் ரெடி பண்ணிட்டு தான் போனோம். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் ஆயத்தப்படுங்கள். உங்களோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் அவர்களுக்கு காவலாளராயிருங்கள். இதுதான் இந்த சபை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொன்னது. இப்படி சொல்லி தான் இந்த சபையை ஆரம்பிக்க கர்த்தர் சொன்னார். அதுதான் நம்முடைய மோட்டோ, அதுதான் நம்முடைய எய்ம். அதுக்குதான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை இந்த சபையில வச்சிருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த செய்தி கேட்க வச்சார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு பெரும் எழுப்புதல் காத்திருக்கிறது. அதற்காக சபையை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்த சொன்னார். அதனாலதான் கர்த்தர் அந்த பாதையில் தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு விசேஷமான நோக்கம் இருக்கிறது, ஒரு விசேஷமான ஒரு திட்டம் இருக்குது. அதனாலதான் இந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். உங்களை ஸ்பெஷலா பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு சரியான இடத்துல உங்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் ரிவீல் பண்றார், இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த விஷயத்துல நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி வருகிற நாட்களில் நம்முடைய சபையில் இருந்து நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரும் எழுப்புதலுக்கு நேராக தேசத்திற்குள் செயல்பட போகிறார். அதற்கு உங்களை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நாம் ஆயத்தமாக வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட தேவ தூதர்கள் செய்த ஊழியத்தை குறித்து எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த பாதையின் மூலமாக நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க. அதற்காய் சோத்திரம். உடைய வருகைக்கு முன்பதாக உடைய பிறப்பின் நேரத்தில் இப்படிப்பட்ட ஊழியம் நடந்தது. இரண்டாம் வருகைக்கு முன்பதாக அதே ஊழியம் தொடர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்துங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. தொதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய